இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, The Voice of Hope, புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRS AMC @SUDADVENTIST.ORG.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. எழுந்திரு என்று சொன்னாரே, யவிரு மகள் பிழைத்தாளே. எழுந்திரு என்று சொன்னாரே, யவிரு மகள் பிழைத்தாளே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்லதொரு நாளை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் எங்கள் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கேட்கக்கூடிய செய்தியின் தலைப்பு, வாழ்க்கையில் பிரகாசிப்பது எப்படி. ஹவு டு ஷைன் இன் லைஃப். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகின்றோம். அதற்காக படிக்கிறோம், அதற்காக உழைக்கின்றோம், அதற்காக வேலை செய்கிறோம், அதற்காக அநேக காரியங்களை நாம் செய்து வருகிறோம். ஆனால் நாம் பிரகாசிக்க வேண்டுமென்றால் வேதம் என்ன சொல்லுகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நான் வாசிக்கின்றேன் சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இங்கே வேதம் சொல்கின்றது, நாம் பிரகாசம் அடைய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால், வேதம் சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவரை என்று சொல்லும் பொழுது தேவனை நோக்கி பார்த்தார்கள், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார்கள். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை, பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையிலே வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தலைநிமிர்ந்து வாழ வேண்டுமா? வேதம் சொல்லக்கூடிய ஒரு ரகசியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அவர் உங்கள் வாழ்க்கையின் இரட்சகராக இருக்கும் பொழுது யாவும் நன்மையாக மாறும் என்பதை நிச்சயமாகவே நாம் சொல்லலாம். ஆகையால் அவர் உங்கள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இந்த சங்கீதை எழுதின தாவீது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் நோக்கி பார்த்தார் என்று சொல்கின்றோம். இங்கே தாவீது ஆண்டவரை, அவர் மேல் வைத்த நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். நாமும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெறதை நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் தாவீது கர்த்தராகிய தேவனை எவ்வாறு நோக்கி பார்த்து அவர் பிரகாசம் அடைந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். ஒவ்வொருவருமே தேவனை ஒரு நோக்கத்தோடு நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் தாவீது எவ்விதமாக தேவனை பார்த்தார்? இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்துவ ஒரு மருத்துவரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவரா இருக்கிறார். ஒரு ஆலோசகரா பார்த்தோன்னு சொன்னா நம்முடைய பிரச்சனைக்கான ஆலோசனை தரக்கூடிய ஆலோசகரா அவர் இருக்கிறார். ஒரு தகப்பனா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு தகப்பனை எப்படி தன்னுடைய பிள்ளைகளை சுமந்து செல்கிறாரோ அதை போல அவர் நம்மை சுமந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் இயேசு கிறிஸ்துவை நாம் எவ்வாறு பார்க்கிறோமோ அவ்வாறு அவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும், நல்ல எண்ணத்தோடு நோக்கி பார்க்க வேண்டும், நல்ல சிந்தனையோடு நோக்கி பார்க்க வேண்டும், நல்ல ஜபத்தோடு நோக்கி பார்க்க வேண்டும். மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகையால் அவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது தாவீது தேவனை எவ்வாறு பார்த்தார் என்று பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23. அப்படி என்றால் தாவீது கர்த்தரை தன்னுடைய மெய்ப்பராக பார்த்தார், தன்னுடைய மெய்ப்பராக பார்த்தார். எப்படி தாவீதால் அவரை தன்னுடைய மெய்ப்பராக பார்க்க முடிந்தது என்ற கேள்வியை நாம் கேட்கும் பொழுது தாவீது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்னு சொன்னா ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்படின்னா ஆடுகளை மேய்ப்பது எளிதான காரியம் அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா ஆடுகளை மேய்க்கும் பொழுது அது சரியான புல்ல சாப்பிட்றத பார்த்துக்கணும், அதே மாதிரி துஷ்ட கொடிய மிருகங்கிட்ட இருந்து தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றணும். அப்போ ஒரு வாட்டி சிங்கம் வந்துருச்சு, ஒரு வாட்டி கரடி வந்துருச்சு. அப்போ தாவீது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா கத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டு அதை போய் என்ன பண்றாருன்னு சொன்னா அதோடு கூட சண்டை போட்டு அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா தன்னுடைய ஆடுகளை அவர் ரட்சிக்கிறார். அப்ப எப்படி ஒரு மெய்ப்பன் அந்த ஆட்டுக்கான எல்லா தேவையும் சந்திக்கிறாரோ அதே போல இங்கே தாவீது என்ன பண்றாருன்னா தேவனை தன்னுடைய மெய்ப்பராக அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா வர்ணித்து இருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறப்ப, அவர் என்னுடைய மெய்ப்பரா இருக்கிறார், அதனால நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாத்தீங்களா எவ்வளவு அழகாக அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை தன்னுடைய மெய்ப்பனாக நோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு நாமும் கர்த்தரை நம்முடைய மெய்ப்பனாக நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் சிறையிருப்புகள் மாறும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாறும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வியாதிகள் மாறும், துன்பங்கள் மாறும், வருத்தம் பசி தாகம் எல்லாமே மாறத்தக்கதாக இருக்கும். ஏன்னா அவர் மெய்ப்பனா இருக்கிறப்ப நம்ம புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கிறாரு, அமர தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போறாரு, மரணர்களின் பள்ளத்தாக்கல் நடந்தா கூட நம்மளை அவர் பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே தாவீது சொல்கிறத பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பிரகாசிக்கக்கூடிய ஒளியாகிய அந்த மெய்ப்பனை நம்முடைய வாழ்க்கையின் அங்கமாக நம்ம மாற்றணும். அவ்வாறு மாற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருவதை நம்மால் பார்க்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மெய்ப்பராய் இருக்கிறாரா, அவர் உங்க மெய்ப்பராய் இருந்து உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறாரா என்பதை சற்று சிந்தித்து பார்க்கணும். சங்கீதம் 80 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தைகளை போல நடத்துகிறவரே, செவி கொடும் கேருபின்கள் மத்தியில் வாச பண்ணுகிறவரே, பிரகாசியும். இங்க நம்ம பார்க்கிறப்ப வேதம் சொல்லுது இஸ்ரவேலின் மெய்ப்பரே அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லது தேவன் அவர் இஸ்ரவேலின் மெய்ப்பராமா. யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவிகொடும் கேருபின்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே. இங்க பாத்தீங்கன்னா அங்கே கர்த்தர் எவ்வண்ணத்தில் வாசம் செய்கிறார், அவர் எப்படி இருக்கிறார், அவர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா பார்க்கின்றோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி யோசேப்பை அவர் நடத்தினார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்களேன். எகிப்துக்கு கூட்டிட்டு போனாங்க, அடிமையா வைத்தார்கள், என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் அங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா யோசேப்புக்கு ஒரு திட்டத்தை வைத்து அங்கே பிரதம மந்திரியாய் மாற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். யோசேப்புடைய அடிமையான வாழ்க்கையை மாத்தினாரு, யோசேப்புடைய சிறையிருப்பை மாத்தினாரு, யோசேப்புடைய கஷ்டத்தை மாத்தினாரு. எல்லாத்துக்கு முன்னாடி யோசேப்பை ஆண்டவர் ஒரு முன்மாதிரியாக வச்சார். இன்னைக்கு அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் முன்மாதிரியாக வைக்க வல்ல தேவனா இருக்கிறாரு. அவர் உங்களை வழிநடத்தக்கூடிய தேவனா இருக்கிறாரு. சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் எப்படி தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலருக்கு மெய்ப்பரா இருந்தார்னு சொல்லி நம்ம பாக்குறோம். யோவான் 10:11 வாசிக்கிறப்ப, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பாத்தீங்களா, ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அவருடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவன் நமக்கு அவருடைய ஜீவத்தை கொடுத்து அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, நம்மை காப்பாத்தி இருக்கிறார், நம்மை மரண இருளின் பள்ளத்தாக்குல இருந்து காப்பாத்தி இருக்கிறாரு. நம்ம பரிசுத்தமான பாதை நடக்கிறதுக்கு ஒரு அடித்தளத்தை அவர் போட்டு வைத்திருக்கிறார் என்பதை நாம் முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மால் அநேக காரியங்களை செய்ய முடியும். 1 பேதுரு 2:24 வாசிக்கிறப்ப, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமதே நமது சரீரத்தின் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இங்க பாத்தீங்களா, அவர் நமக்காக மறித்ததினால், ஒரு நல்ல மெய்ப்பன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன பண்றோம் சொன்னா, சுகம் பெற்றுக்கொள்கின்றோம் என்று இங்கே பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல மெய்ப்பனா இருக்கிறாரு. இன்னும் அவருடைய அன்பை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் லூக்கா 15 அங்கே ஒரு அழகான ஒரு ஊமையை அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறது என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கின்றோம். 4 வாசிக்கிறப்ப அங்கே வேதம் சொல்கின்றது, உங்களில் ஒருவன் மனுஷன் என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா, 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவர்களில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடாதிருப்பானோ. இங்க பாத்தீங்களா, வேதம் சொல்லுது ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருக்கு. அவர் வனாந்தரத்துல கூட்டிட்டு போறாரு, மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போறாரு, அங்க அழைச்சிட்டு போறாரு. அப்ப என்ன ஆகுன்னு சொன்னா, 1 ஆடு என்ன ஆயிருதுன்னு சொன்னா காணாம போயிருது. அப்ப வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப அந்த 1 ஆடு காணமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு சொன்னா, மற்ற 99 ஆடுகளையும் பத்திரமா ஒரு இடத்துல பூட்டி வச்சுட்டு அந்த காணாம போன 1 ஆட்டை அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா தேடி போகக்கூடிய ஒரு காரியத்தை பாக்குறோம். அது எளிதான காரியம் இல்லை. ஏன்னா ஒரு வேளை இருட்டா இருக்கும், அது எங்க மாட்டிருக்கும்னு தெரியாது, கொடிய மிருகங்கள் இருக்கும், பொதுரில் கூட அது மாட்டி இருக்கலாம், பள்ளத்தாக்குகள், அப்ப பல ஆபத்துக்கள் நிறைந்த பகுதியில் தான் என்ன பண்றாரு, மெய்ப்பன் வந்து அந்த ஆட்டை மீட்கும்படியாக அவர் சென்றார் என்று நம்ம என்ன பண்றோம் பார்க்கின்றோம். அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பனா இருக்கிறாராம். 5 வாசிக்கிறப்ப அவர் என்ன பண்ணிரு, அதை கண்டுபிடிச்சிட்டு பிறகு அவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாசிக்கலாம். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. இங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகாய் இங்கே லூக்காவில் அவர் எழுதியிருக்காருன்னு சொல்லி பாருங்க. ரொம்ப சந்தோஷத்தோட நான் காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு அங்கே மெய்ப்பன் வரக்கூடியதை பார்க்குறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் பாவத்தில் நீங்கள் காணாமல் போயிட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையில் பிரகாசத்தை பார்க்க முடியாத ஒரு இருளில் நீங்கள் இருக்கிறீங்களா? நல்ல மகப்பனாகிய கிறிஸ்து உங்களை தேடிட்டு இருக்கிறாரு. என் மகன் என் மகள் எங்க இருக்காங்கன்னு சொல்லி அவர் தேடிட்டு இருக்கிறாரு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், எப்படி அந்த ஆடு தன்னுடைய எஜமானனை நோக்கி கத்திக்கொண்டே இருந்துச்சோ, ஐயோ நான் தொலைஞ்சிட்டேன், எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி அது கூக்குரலிட்டதோ, இன்னைக்கு நாமும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, மத்தையோ 7:7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கணும்னு விருப்பப்படுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, உண்மையிலே நீங்க விசுவாசத்தோடு அவரை கேட்கறீங்களா, அவரை நம்புறீங்களா அப்படின்றது அவருக்கு தெரியும். அப்ப நீங்க அவரை முழுவதுமாய் நம்பி, இயேசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நான் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறேன், துன்பத்தின் மத்தியில் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க கேட்கிறப்ப அவர் உங்களுக்கு இறங்கி வரக்கூடியவராக இருக்கிறார், அற்புதம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். சரி, அப்ப இன்னைக்கு கர்த்தராகிய தேவனை நாம மெய்ப்பனாய் பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் சொன்னா, பிரகாசம் அடைகின்றோம். 2வது, அவரை சேனைகளின் கர்த்தராய் பார்க்கும் பொழுது கூட நம்ம என்ன பண்றோம் சொன்னா, பிரகாசம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நம்ம என்ன பண்றோம் பார்க்கின்றோம். சங்கீதத்துல 46 ஒரு வசனத்தை என்ன பண்ணலாம் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 46:7 வசனமும் 11வது வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய்வர் என்று வேதம் இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப சேனைகளின் கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொன்னா, நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு அவர் நமக்கு சேனைகளின் தேவனா இருக்கிறார். அப்படின்னா என்ன, சேனைகளின் கர்த்தர்னா என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அநேக வசனங்கள் அதுக்கு இருக்கின்றதையும் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா பார்க்கின்றோம். நம்மை சுற்றி ஒரு பெரிய சேனை இருந்தாலும் சரி, அங்கே தேவனுடைய சேனை பெரிதா இருக்கிறது. அதாவது ஆங்கிலத்திலே ஆர்மி ஆஃப் காட் ஆர் ஆர்மிஸ் ஆஃப் காட். அவரை சுற்றி இருக்கக்கூடிய தேவதூதர்கள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய ரதங்கள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய குதிரைகள் இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியாதுங்க. ஆனால் ஆண்டவருடைய அந்த சேனை பெரிய சேனை, மகத்தான சேனை. அப்ப அந்த சேனை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அது நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்குதான், நம்மை சுத்திகரித்து கொண்டு இருக்குதா, நம்மோடு கூட அந்த சேனை இருக்கிறதா. வேதம் சொல்லுது சேனைகளின் கர்த்தர். அப்படின்னா அந்த சேனைக்கே கர்த்தர் அவர் தான். அவர் நம்ம கூட இருக்கிறப்ப நம்ம எதற்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவர் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார், அவர் நம்மை நடத்துவார் என்று வேதம் தெளிவாக சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் யுத்தம் வந்தப்ப கோலியாத் அநேக வார்த்தைகளை சொல்லி அங்கே தாவீதை திட்டக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம் நம்ம பார்க்கிறோம். ஆனா அங்க தாவீது அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:45 வசனத்தை நான் என்ன பண்றேன்னு சொன்னா வாசிக்கின்றேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனங்கள் எல்லாம் அழிந்து கொள்ளும்படி யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இங்க பாக்குறப்ப தாவீது சொல்றாரு, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், யுத்தம் உங்களோடு இதில் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பாக்குறோம். 45 வாசிக்கிறப்ப, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் எண்ணத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரை நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இங்க தாவீது தெளிவா சொல்றாரு, கர்த்தருக்குன்னு ஒரு சேனை இருக்கப்பா, இந்த சேனையின் தலைவர் என் கூட இருக்கிறாரு, அவர்களோடு நான் உங்களோட யுத்தத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா நம்ம பார்க்கறது தாவீது மட்டும்தான், ஐயோ அந்த சின்ன பையன் எப்படிப்பா அவ்வளோ பெரிய கோலியாத்தை அடிச்சிருப்பான்னு யோசிக்கிறோம். ஆனால் அந்த சின்ன பையன் இங்கே பின்னாடி இருந்தவர் யார் அப்படின்னா சேனைகளின் கர்த்தர். அவனை சுற்றி ஒரு பெரிய சேனை இருந்தது. ஆகையால் தான் அங்கே தாவீதால கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதை நாம் நம்ப வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். அவ்வாறு விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடியதாகவும் நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடையக்கூடியதாகவும் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் பார்த்தாலும் தாவீதுடைய அந்த இளமை பருவத்திலே தன்னை அவர் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில அவர் கீழே விழுந்து எந்திரிச்சும் இருக்கிறார். ஆனால் அவர் தேவனை நோக்கி பார்த்த ஒரு மனுஷன், தேவனை ஒரு நாளைக்கு 7 முறை ஜபிக்கிற ஒரு மனுஷன், ஜபத்தின் வல்லவனாக காணப்பட்டான். ஏதாவது பாவம் செஞ்சா அறிக்கை செய்யக்கூடிய மனப்பான்மை அவனிடம் இருந்தது. அப்படிப்பட்ட இதயங்களை தான் தேவன் இன்று தேடிக்கொண்டிருக்கிறார். எப்படின்னா ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கக்கூடிய இதயம், ஆண்டவரை நம்பக்கூடிய இதயம், அவர் சொல்லும் வழியை பின்பற்றக்கூடிய இதயம். தாவீத ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அது எப்படி அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டு எப்படி அவரால் தான் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே காரணம் தான், ஒரு மனுஷன் எவ்வளோ கீழே விழுறான் அப்படின்றது முக்கியம் இல்லை, ஆனால் விழுந்துட்டு அவன் எந்திரிச்சு திரும்ப மேலே பறந்தானா, நடந்தானா, சாதிச்சானா அப்படின்றதான் முக்கியம். தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் விழுந்த விழுகை மிக ஆழமாக இருந்துச்சு. அவர் கீழே விழுந்துட்டார், ரொம்ப பாவத்தின் அடிமட்டத்தில் விழுந்துட்டார். ஆனால் அவர் எழுந்தது அதை விட உயரமாக இருந்தது, மேலே எந்திரிச்சிட்டாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறார். ஆகையால் இன்னைக்கு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவரை நோக்கி பார்க்கணும். மெய்ப்பராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவரை நோக்கி பார்க்கணும். 3வது, துதிக்கு பாத்திரர் நம்மோடு கூட இருக்கிறாரு, அவரை நோக்கி பார்க்கணும். அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம யாரை புகழ்றோம், யாருக்காக வாழ்றோம் அப்படின்றத நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும். நீங்க அநேக நேரங்களில் நமக்கு பேர் வேணும், புகழ் வேணும்னு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தருக்கு அருவறுப்பான வாழ்க்கை. நாம் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை புகழணும். அவர் ஒருவருக்கே துதியும் கனமும் உரியது என்பதை நாம் அங்கீகரிக்கணும். சங்கீதம் 18:3 துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இங்க பாத்தீங்களா, துதிக்கு பாத்திரராகிய அவரை நோக்கி கூப்பிடுவேன். அப்படின்னா அவர் துதிக்கு பாத்திரர், அவரை நோக்கி நான் கூப்பிடுறப்ப என்ன ஆகுன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய வழிகள் மாறும், அவர் என்னை நடத்தக்கூடியவராக, என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று அங்கே சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஆமா, இன்னைக்கு துதிக்கு பாத்திரர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார், நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கை வெளிச்சம் அடையும் என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் 9:2-3 வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய சீஷர் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமும் இவன் பெற்றோர் செய்த பாவமும் என்று கேட்டார். இயேசு உபதேசமாக, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம், இரண்டு கிரியைகளை எடுத்து வெளிப்படும் பாத்தீங்க அப்படின்னு
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.